கிறிஸ்துவுக்கும் மிகவும் பிரியமான சகோதரர் சகோதரிகள், உங்களுடைய உங்கள் வாழ்க்கையையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு மாலை பொழுதிலே சகோதர சகோதரிகளாக நினைந்த உங்களுடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு பாராட்டின இந்த நன்மையான தருணத்திற்காக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் மூலம் சாமியோடு ஏற்படுத்திக் கொண்டு இன்றைய நாளிலும் நம்முடைய ஆத்மீக ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு கர்த்தர் காட்டி கொடுக்கப்பட்டார். இதுதான் இன்னைக்கு நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு. ஆதார வசனம் நம்ம வாசிக்கலாம், ஏசாயா 53:3 வசனம். ஏசாயா 53:3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் அவர். இது முழுக்க யாரை பத்தி பேசுது அப்படின்னா, இந்த அதிகாரம் முழுக்க நம்முடைய கர்த்தர் இயேசுவை பற்றினால ஒரு சத்தியங்கள் உள்ளடக்கக்கூடிய பதம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செலக்டட் ஸ்கிரிப்சர் நம்ம பார்த்தோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்துல 1-14 வசனங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வசன பகுதிகள் நீங்க சமயம் கிடைக்கிறப்ப நீங்க வீட்டுல வாசிச்சுக்கலாம். சார், இந்த பகுதியில என்ன இருக்கு அப்படின்றது மாத்திரம் நம்ம சொல்லிட்டு நம்ம கடந்து போறதுக்கு நம்ம தெரியப்படுறோம். சார், இப்ப கர்த்தர் இயேசு தன்னுடைய நெல் வீட்டு அறையில தன்னுடைய சீசர்களோடு ராபோஜனத்தை அங்க முடிச்ச பிற்பாடு, அப்போ அதுக்கப்புறம் கடந்த அங்க வந்துட்டு இருக்கக்கூடிய தருணங்கள் நம்மளுக்கு தெரியும். அந்த 14 அதிகாரம், 13, 14, அந்த 17 அதிகாரங்கள் வரைக்கும் நடந்துகிட்ட சம்பவங்கள் நம்ம கடந்த வாரங்களிலே நம்ம தியானிச்சு பார்த்துருக்கிறோம். விசேஷமாக அந்த திராட்சை கொடி, அந்த செடிகள் பற்றின ஊமையை பற்றி கர்த்தர் பேசினார், மற்றும் அங்க தேர்தல்வாதம் பற்றி பேசினார். விசேஷமாக தன்னுடைய தகப்பன் கிட்ட தனிப்பட்ட உறவு அங்க வச்சுக்கிறதுக்காக 17 அதிகாரத்தை அவர் முழுவதுமாக இங்க பதிவு பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் அங்க பார்த்தோம். இதெல்லாம் நடந்து வந்த சம்பவங்கள் பிற்பாடு ஏறக்குறைய ஒரு நடுராத்திரி சமயங்கள் வந்திருக்கும். அந்த சமயங்கள்ல இப்ப கர்த்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய சீசர்கள் 11 கூட அங்க, ஏன்னா 11 பேர் நம்ம சொல்றது புரிஞ்சுக்கோ, யூதாஸ் அங்க போயிட்டான். இப்ப 11 பேருக்கு கூட அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் எருசலேமுடைய நுழைவு வாய்மொழியாக வெளியே வந்து அங்க கீதரோன் ஆற்றல் கிட்ட, அந்த கெத்தமனை அப்படின்ற ஒரு தோட்டத்துக்கிட்ட அங்க வர. அப்ப இந்த ஒரு தோட்டம் பொதுவா இது கர்த்தருக்கு தெரிஞ்சவருடைய ஒரு தோட்டமாக இருந்திருக்கும். நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், இது மார்க்கினுடைய தாயாருக்கு சொந்தமானது, மார்க் அதை நிர்வாகம் பண்ணி கொண்டு இருந்தார். இதெல்லாம் நம்ம கடந்த டைம் பார்த்தோம். சோ இந்த இடத்துக்கு அங்க வந்திருந்தாங்க. இந்த இடத்துல இந்த சம்பவங்கள் பிரதர் எழுதுறப்போ 1899 என்ற பாடத்தை நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுகிறார். ஏறக்குறைய இன்னைக்கு ஒரு 150 ஆயிடுச்சு, 140 கிட்ட ஆயிடுச்சு. 1899 இந்த பாடங்களை பதிவு பண்ணியிருக்காரு நம்முடைய மூத்த சகோதரர். 1900 போட்டா கூட அதுல ஒரு 115 வருஷங்கள் கிட்ட ஆயிடுச்சு. அப்ப என்ன சொன்னாங்க, அந்த தோட்டத்துல ஏறக்குறைய ஒரு 6-8 மரங்கள் இருந்துச்சு. அந்த மரங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சில மான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, யாருன்னா சில துறவிகள் இந்த தோட்டத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களாம். வரக்கூடிய இந்த சூரியலாம் போவாங்க, அந்த மாதிரி விசிட் பண்ணக்கூடிய ஜனங்களுக்கு சில அங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சில மான்ஸ் அங்க இருக்காங்க, சில துறவிகள் அங்க இருந்துச்சு, இந்த ஒரு தோட்டத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறதாக அங்க நம்முடைய மூத்த சகோதரர் அந்த காலங்கள்ல பதிவு பண்ணிருக்காங்க. அப்போ இது வந்து பாக்குறதுக்கு 1000 மரம் மாதிரிதான் தெரியுமா, அங்க இருக்கக்கூடிய 6-8 இருக்கக்கூடிய அந்த மரம், அந்த ஒளிவு மரங்கள் வந்துட்டு பார்த்தா 1000 மதிப்புதான் சொல்ல முடியும். ஆனா நமக்கு நல்லா தெரியும் இந்த எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏறக்குரிய 2000 காலங்கள் கடந்து போயிருக்கு. அப்ப 2000 காலங்கள் கடந்து போயிருக்குன்னா இது கர்த்தருடைய காலங்கள், பட் அவருடைய காலங்களுக்கு முன்னாடி அவருக்கு 30 ஆயிட்டிருக்கும். அப்ப அதுக்குரிய அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலங்களும் அங்க இருக்கு. ஏறக்குறைய நம்ம 2000 காலங்களுக்கு உண்டான ஒரு மரம் அங்க இருக்கிறதாக அங்க பதிவு பண்றாங்க. அப்ப இந்த ஒரு சமயத்துல கர்த்தர் இப்ப என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, சீசர் கிட்ட அநேக விஷயங்கள் அங்க பேசிட்டு இருக்க. கர்த்தர் அநேக சமயங்கள்ல அநேக சம்பவங்கள் பற்றி தன்னுடைய சீசர்கள் கிட்ட பேசுறதும், தனிப்பட்ட ஜெபம் அங்க ஏறெடுக்கிறதும் இதெல்லாம் அங்க இருந்துட்டு இருந்துச்சு. அந்த தருணங்கள்ல கர்த்தருடைய மனம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் மனதாக இருந்துச்சு. எப்ப சொல்லலாம்னா, அந்த கோட்டிங் சாப்டர் பேசுறப்ப சொல்றாரு, முதல் வருஷமே படிச்சு சொல்லுங்களா, கடந்த வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் கலங்காமல் இருக்கும் அப்படிங்கிறப்போ இவருடைய மனசு அந்த டைம்ல எப்படிதான் இருக்குதுன்னா, நல்லா பலமா தான் இருக்கு. ஆனா அப்படி இருந்த சமயத்தில் தான் சீசன் கிட்ட உங்களுடைய மனசு கலங்க வேண்டாம், தைரியமா இருங்க அப்படின்னால அங்க சொல்லிட்டு இருக்க. அப்ப அவங்களுடைய இருதயங்கள் கலங்காதிருப்பதாக அப்படின்னா அந்த தருணங்கள்ல சீசர்கள் இருக்கிறாங்க. இது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆறுதல் படுத்திட்டு இருக்கா இதெல்லாம் எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரம். இப்ப ஆறுதல் படுத்தின இருதயங்கள் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என்ன பாருங்க, அந்த ஒரு சூழல் எல்லாம் யோசிச்சு பாருங்க. அவர் நேர்வீட்டாரிலிருந்து தன்னுடைய சீசர்கள் கூட கூடயே இருந்துட்டு அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி 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 கூப்பிட்டு வந்துட்டு அவங்களை எவ்வளவெல்லாம் ஆறுதல் படுத்தணுமோ பலப்படுத்தணுமோ எல்லாம் பத்தி சொன்னார். ஆனா இப்ப அவருடைய வார்த்தை என்னன்னா என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்குது அப்படிங்கிற இப்ப அவருடைய மனசு எப்படி. இது வந்து நீங்க வசனம் சொல்லிடுறோம், நீங்க சமயம் கிடைக்கிறப்ப பாத்துக்கோங்க. மற்ற 28 மணிக்கு 26-38 வசனம் நம்ம பார்க்கிறப்ப என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்ற. சோ அப்ப இப்போ அவருடைய மனசு எப்படி இருக்கும்? இதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீசர்களை பலப்படுத்தின சமயத்துல கர்த்தருடைய மனசு அப்ப அங்க எப்படி இருக்கும்? என்னன்னா கர்த்தருடைய துக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தும். அப்ப அந்த துக்கத்தை அதிகப்படுத்திட்டு அப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்க்கணும். கர்த்தர் மேல்வீட்டு அறையில அந்த சீசன் கிட்ட எந்த தைரியமான மனசுல பேசியிருப்பா? இப்ப அவருக்கு என்னதுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் தைரியம் குறை அதைரியம் ஆயிட்டு இருக்கிறத சீசர்கள் தன்னுடைய பேச்சிலேயே என்ன பண்ணிருப்பாங்கன்னா கர்த்தருடைய பேச்சிலேயே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த குரல் கண்டிப்பா என்ன வாய்ப்பு இருக்கும். இப்ப நம்மளே சில சமயங்கள்ல வந்து ஒண்ணு இல்லை சார், நீங்க தைரியமா இல்ல அப்படின்னு நம்ம சொல்றப்ப நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்ப என்னன்னா கர்த்தர் அங்க சீசர்கிட்ட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணம் வேற, இப்ப அவரே அங்க கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு இருக்கக்கூடிய தருணங்கள்ல சீசர்கிட்ட பேசிக் கொடுக்கக்கூடிய பகுதிகளை அந்த சீசர்கள் பாக்குறப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு சீசர்கள் மத்தியில கூட அங்க என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்க தொடங்கி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அப்போ இது எல்லாமே சுவிசேஷர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பதிவு பண்ணிருக்காங்க. அங்க நடந்திருக்கிற சம்பவங்களே நாலு பார்ப்போம் நம்ம பண்ணோம் அப்படின்னா என்னென்ன சம்பவங்கள் எப்பப்போ நடந்தது அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப கர்த்தர் அந்த ஹீரோ ஆற்றி கடந்து அந்த கெட்டமனைக்குள்ள அங்க வந்துட்டு இப்போ 8 சீசன்களை என்ட்ரன்ஸ்லயே என்ன பண்ணிடுறாரு, தோட்டத்தினுடைய முகப்புலையே விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய ரொம்ப அந்த க்ளோஸ் இருக்கக்கூடிய 3 சகோதரர்களை கூப்பிட்டு ஒரு தோட்டத்துக்குள்ள உள்ள போறாரு. உள்ள போயிட்டு அவர் என்ன பண்றாரு கேட்டு இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப கர்த்தர்கிட்ட நெருக்கமா இருக்கக்கூடிய சகோதரர், கர்த்தர்கிட்ட நெருக்கமா அநேக சமயங்கள்ல அவர்கிட்ட பேசுறதோ அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது கூட இந்த 3 சகோதரர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு இடங்கள்ல அங்க இருந்துருக்காங்க. இப்ப அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு, 3 பேர் அங்க கூப்பிட்டு தோட்டத்துக்குள்ள அங்க போயிருக்காரு. ஆனா இந்த தோட்டத்துக்குள்ள போன வேலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா விசேஷமான ஒரு சோதனை வேலையாக இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சீசர்களுக்கும் சரி அங்க யாராவது 3 பேர் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு விசேஷமான சோதனை. ஏன்னா சொல்லிட்டாரு நீங்க வெளிச்சிருந்து என்ன பண்ணு ஜெபம் பண்ணு, ஏன்னா வரக்கூடிய சோதனையினுடைய தன்மையை தெரிஞ்சுக்காட்டிட்டா கர்த்தர் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப இவருக்கு பர்சனலா என்ன இருக்கு கேட்டீங்கன்னா அதே விதமான சோதனை கூட தோட்டத்துக்குள்ள காத்திருக்கிறத நம்ம பார்க்கணும். சோ இந்த மாதிரி ஒரு தருணங்கள்ல இருந்துட்டு அந்த ஜெபம் பண்ணும்படி சீசர்களை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா எச்சரிக்கிறார். அப்போ அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கு, கர்த்தருடைய அந்த மனசு அவருடைய உணர்வு இதெல்லாம் எப்படி இருந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி தருணங்கள்ல கர்த்தர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஆறுதல் அங்க கிடைக்கல அப்படின்ற உடனேயே இப்ப என்ன பண்ற, தனக்கு யார் ஆறுதல் தருவாங்களோ அவர் அவர் வந்து போற அப்படின்னா தன்னுடைய தகப்பன் கிட்ட அந்த ஆறுதலுக்காக என்ன பண்றாருன்னா ஜெபத்து உயர்வுகளுக்காக இவங்களை கொஞ்சம் தனியை விட்டுட்டு அவர் கொஞ்சம் ஒதுக்கு போறமா போயிட்டு எனக்கு பர்சனல் கம்பெனிக்கே. அப்போ எந்த ஒரு விஷயத்த கர்த்தர் அங்க செஞ்சுட்டாலும் தன்னுடைய தகப்பன் கிட்ட பர்சனலா என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நமக்கு சில லெசன்ஸ் அங்க இருக்கு. எந்த ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணங்களானாலும் சரி அந்த தருணங்களுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட போகணும்னா நம்முடைய தகப்பன் கிட்ட போகணும். இப்போ தேவன் வந்துட்டு கர்த்தருக்கு சீசர்களை கொடுத்துட்டார் அப்படின்னாலும் கூட கர்த்தர் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சமயத்துல கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ராமனுக்கு ஜெபித்தார். அந்த சீசர்களை கொடுத்தது யாருன்னா தேவன். ஆனா அது செலக்ட் பண்ணுற அந்த அந்த பேடி எடுத்து யாருன்னு கர்த்தர் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி கூட கர்த்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய தகப்பன் கிட்ட அந்த ஜெபம் ஏறெடுத்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்ப என்னன்னா இதெல்லாம் வந்துட்டு கர்த்தர் தன்னுடைய பர்சனல் கம்யூனிகேஷன் அந்த தேவன் கிட்ட எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வச்சுட்டு. ஆனா இப்படி வச்சுட்டு கொண்டு இருக்கக்கூடிய தருணங்கள்ல நெக்ஸ்ட் என்ன விஷயங்கள் நடக்குதுன்றது கர்த்தருக்கு நல்லா தெரியும். இப்ப நெக்ஸ்ட் அந்த கோர்ட் சேவர்கள் வருவாங்க. இப்ப அவர் என்ன ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு நிபந்தனை என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா என்ன தர பிடிக்கணும் என்ன புரிச்சுக்கோங்க என்னை பிடிக்கிறது உண்டானால் இவங்களை நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா போக விட்டுருங்க. அப்ப என்னன்னா அவருக்கு மைண்ட்ல என்ன விஷயங்கள் இருக்குன்னா ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கூடிய தீர்த்த தரிசனங்கள் நம்மளுடைய மனசுல தெளிவா பதிவாங்க. அப்படி பதிவானவனுடைய விஷயங்கள் தான் சொல்றாரு. ஏன்னா நான் ஒருவனாக்கா இந்த ஆலையை நான் என்ன பண்ணுவேன் விரிவு அப்படின்றதெல்லாம் அருமையான தீர்த்த தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக இந்த சீசன்ல நீங்க என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா போக விட்டுருங்க அப்படின்னு உங்க வரக்கூடிய ஜனங்கள் கிட்ட அங்க சொல்றாங்க. ஆனா இந்த தருணங்கள்ல யோசிச்சு பாருங்க அவருடைய மனசு எந்த அளவுக்கு பாரமா இருந்தது அப்படின்னா ரத்தம் உயர்வு அவருடைய புண்ணுக்கு அந்த நரம்பு மண்டலம் அவருடைய அந்த அந்த உயர்வு சுரப்பிகள் எல்லாம் எந்த அளவுக்கு அங்க சப்பராச்சு அப்படின்னா அந்த ரத்த உயர்வை அந்த சத்திற்கு வந்ததாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அவருக்கு எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு அங்க இருந்தது. அப்ப என்னன்னா இந்த சோதனை கர்த்தர் ஏற்றுவிட்டு வந்திருக்கக்கூடிய தருணங்களை குறித்து நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும். கற்பனை என்ன அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்ப அவருக்கு ஏற்பட்ட அந்த உணர்வுகள் அவருக்கு இருந்த பாதிப்பு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா அங்க புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதெல்லாம் இந்த விஷயங்கள் பத்தி பேசுறப்போ அநேக ஜனங்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கே இந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டம் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு தன்னுடைய ஜீவனை அநேகர் கர்த்தர் நிமித்தமாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிலர் இவங்களா கொடுத்திருப்பாங்க சிலர் இவங்களுடைய உயிரை என்ன பண்ணிருப்பாங்க எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடிய தருணங்களோ இல்லை இவங்க கொடுக்கக்கூடிய தருணங்களோ கிறிஸ்தவர்கள் எப்படி எதிர்ப்பாங்கன்னு கேட்டீங்க பயங்கர போல்டா என்ன பண்ணிருப்பாங்க தற்போது புரியுதுங்களா. சில மாசம் தருணங்கள் சில அந்த மாதிரி தருணங்கள்ல சாதாரணமான ஜனங்கள் கூட என்ன பண்றாங்கன்னா தைரியமான கர்த்தருக்காக நின்று தன்னுடைய ஜீவனை விட்டுட்டு அங்க போயிருக்காங்க. ஆனா இப்ப கர்த்தர் எதுக்காகத்தான் வந்திருக்க ஜீவன் கொடுக்கறதுக்காக வந்திருக்க ஆனா இப்ப இவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்குது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிருக்கக்கூடிய தருணம் ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இந்த விஷயங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த காரணம் என்ன நான் கேட்ட கேள்வி அந்த சென்ட் பண்ணிட்டேன். சாமானியமான கேள்வியில தன்னுடைய ஜீவோ உலகத்துக்காக தன்னுடைய தேசத்துக்காக ஜீவன் கொடுக்கறதுல தைரியமா போய் என்ன பண்ணாங்கன்னா அவங்க பண்றாங்க. ஆனா இது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நலனுக்காக தன்னுடைய ஜீவன் கொடுக்க வந்தவர் தன்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன காரணம் சரியா பண்ணிருக்காரா ஒண்ணு. ரெண்டாவது இந்த ஜீவனுடைய விஷயங்கள் நம்ம அமைச்சிருக்கோம். ஜீவனுடைய விஷயங்கள் ஜீவன் தான் என்னன்னா அது கர்த்தர் நம்மளுக்கு என்ன ஜீவன் இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம். அவ்வளவுதான் அங்க சொல்ற விருதம் வந்து நம்மள பத்துல 9% மறுத்து போற மாதிரி. ஆனா அவர் எப்படின்னா ஒரு பரிபூர்ணமான ஜீவன் அந்த பரிபூர்ணமான ஜீவன் வச்சிருக்கக்கூடியத சாகிறதுக்கு எந்த விதமான ஒரு குற்றமும் அவர்கிட்ட இல்ல எந்த விதமான ஒரு சூழலும் இல்லை. ஆனா இப்ப இவர் மறிக்க போறாரு அப்படின்னா அந்த ஜீவனுடைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தன்னால எந்த விதமான சூழ்நிலையிலும் அங்க தவறு கூட பண்ணலாம் நமக்கு தெரியும். நமக்கு தெரியும் அவரை பத்தி என்ன செயல்படுத்திருக்கா குற்றமற்றவர் பாதுகாப்பு இப்படித்தான் எந்த விதமான மரணத்துக்கு ஏதுவான விஷயங்களும் அவருக்குள்ள இல்ல என்னைக்கும் ஜீவனோடு இருக்கக்கூடிய அதிகாரத்துல கருத்து இல்ல. ஆனா இப்ப இவர் போயிட்டு தன்னுடைய ஜீவன் கொடுக்கறதுக்கும் நம்ம 10%-9% என்ன பண்ணிருக்கோம் மறுத்து போனவங்க போய் ஜீவன் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதனாலதான் கர்த்த அவ்வளோ வியாகுலம் அவ்வளோ கஷ்டம் அவருக்குள்ள இருந்தது. என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அங்க இருந்ததாக நம்ம பார்க்கிற மருமையான சகோதர சகோதரி. ஏன்னா இப்ப இவரை பத்தி என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ஜீவாதிபதி ஜீவன்களுக்கெல்லாம் அதிபதி யாருதான் இவர் தான். அப்ப இவரே மறிக்கணும் அப்படின்னா யோசிப்பாரு இப்ப நம்ம போயிட்டு ஜீவாதிபதின்னு சொல்ல முடியும் இல்லையா. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்முடைய ஜீவன் எப்படி போயிட்டு இருக்குது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பின் ஆண்டவர் அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் அந்த தன்னுடைய ஜீவனங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்துல இருக்கும் அருமையான சகோதர சகோதரி. அப்போ கர்த்தனுடைய விஷயங்களை நம்ம பார்க்கிறப்போ பிதா அவருக்கு வாக்கு சத்தம் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா தெரியும். என்னென்ன விஷயங்கள் அங்க வச்சிருக்கிறார் அப்படின்ற பகுதிகள் அங்க நல்லா தெரியும். அதாவது அவரு தேவன் மேல தன்னுடைய தகப்பின் மேல என்ன விசுவாசம் வச்சிருந்தாரோ அந்த விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா வாழ்ந்து பார்க்கணும். அப்பா மேல என்ன விசுவாசமோ அந்த விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி அதை காண்பித்தார். அப்படி காண்பித்ததனுடைய விலை என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அவர் சோதனையான நெருக்கடியான சமயத்துல கூட தன்னை முழுமையாக என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஒப்புக்கொடுத்த. ஆனா இன்றைக்கு ஒப்பு கொடுத்தா அவருக்குள்ள நிறைய பயம் இருக்கு. இப்பதான் நீங்க சொன்ன பாயிண்ட் அங்க மருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கணப்பனுடைய திட்டம் முழுவதும் நிறைவேற்றி முடிச்சு போனார். அந்த ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக அவருக்கு அந்த பயம் இருந்து. ஆனா இதே விஷயங்கள் பாருங்க நம்மளுடைய பகுதிகள் இருக்கிறப்போ அது எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்காக கர்த்தர் ஏசு என்ன பண்ணிருக்கா, மறுத்திருக்கா, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இருக்கா, அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி கர்த்தருக்கு என்ன பண்ண முடியும், புரியுது, இந்த வித்தியாசம் புரியுது. நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கு, நம்ம மறுத்தாலும் கிளப்போம் இருக்கு. நம்ம கான்சன்ட்ரேட் இல்லாலும் இல்லாட்டி கான்சன்ட்ரேட் பண்ண ஜனங்கள் இருந்தாலும் மறுத்தாலும் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு எல்லாம் இருக்கு, நம்ம கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஜீவன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா கர்த்தருடைய விஷயத்துல மறுச்சா சரியா செஞ்சுட்டு மறுச்சா தான் அயல் இருக்கும் ஜீவன். ஒரு வேலை இல்லை அப்படின்னு தேவனுடைய தெய்வீக திட்டம் இவருடைய ஜீவன். இப்ப புரியுதுங்களா, ஜீவன் பற்றின பயம் அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். மத்தியான சகோதர சகோதரிகள், அப்போ ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு உயிர் தெரிவிதான் அப்படின்னா என்னன்னு தெரியும். இப்ப நம்ம படிக்கிறோம், படிக்கிறதா வேற ஒண்ணும் தெரியாது, படிக்கணும். ஆனா இதே கர்த்தருடைய விஷயங்களை நம்ம பார்க்கிறப்போ மறுத்தவர்களிருந்து முதற் பேராளராக எழுந்திருக்கணும் அப்படின்னா, அவருத்தான் மறுத்து முதற் பேராளராக என்ன என்ன பண்ணணும் எழுதும் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க அவருக்கு அல்ல எவ்வளவு அந்த ஜீவன் பற்றின விஷயங்கள்ல எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதுல எவ்வளவு வேதனை தன்னுடைய மனதளவுல அங்க இருந்திருக்கு. முதன்மையான சகோதர சகோதரிங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் கர்த்தர் இயேசுக்கு ஆரம்பத்தினுடைய நாட்கள்லயே நல்லா தெரியும் இல்லைங்களா. நான் சொல்ற சில வார்த்தைகள் பேசுற பத்தாவது அதிகாரத்துல எல்லாம் பேசுவாருங்க இல்லைங்களா. அதாவது என்ன, ஒரு வருஷம் படிங்க, யோவான் 10:15. அவருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். இதெல்லாம் கர்த்தரே பேசியிருக்காரு. என்னன்னா இதை எடுத்துட்டு பேசுறாரு, அவர் தன்னுடைய ஜீவனை தன்னுடைய ஜனங்களுக்காக கொடுக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு. இன்னும் சில பகுதிகள் நம்ம பார்க்கிறப்போ, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொண்டு, இதெல்லாம் என்னன்னா அவருக்குள்ள அந்த ஜீவன் இருந்துச்சு, அந்த ஜீவன் எல்லாத்துக்கும் பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கர்த்தர் எல்லா இடங்களிலும் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க பேசியிருக்காரு. அப்போ இப்படி பேசின கர்த்தர் இப்போ கெத்தமனியனுடைய ஜபத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா, என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க அப்படின்னு என்ன பண்ற இப்ப ஜபிக்கிறார் அப்படின்னா, இது ஏன் என்னக்கா இவரு நல்லா தெரியும், நான் பூமியிலிருந்து உயர்ந்திருக்கப்பட்டான், எல்லாரையும் வைத்துட்டு எல்லாருக்கும் அந்த ஜீவனுடைய விஷயங்கள் கண்டாமா, இது கர்த்தர் தான் பேசுறேன், ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்ததுதான் நான் வந்திருக்கேன் சொன்னத, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு ஏன் என்ன காரணம், இதுக்குள்ள என்ன மறந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் என்னைக்கும் ஜீவன் கொடுக்கறதுக்கு தயார் தான். அதுல எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு சுனக்கம் கூட கர்த்தருடைய விஷயத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் அங்க என்ன இருக்கு அப்படின்னா, அவர் மேல என்ன விதமான குற்றச்சாட்டு வருது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை மீறினதாகவும், நியாயப்பிரமாணத்தை மீறினதாகவும், தேவ தூஷணம் செய்ததாகவும் இங்க கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். அப்போ இதெல்லாம் இப்படி பண்ணி அவருடைய விஷயத்துல ஒரு பொது விசாரணைக்கு அது என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எடுத்துட்டு போறாங்க. இது கர்த்தருடைய விஷயத்துல நடக்கக்கூடிய பகுதிகள். அப்படி இருக்கிறப்போ இந்த குற்றவாளி ஒரு அவமானமான மரணத்தை என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா பங்கு, இது கர்த்தருடைய விஷயத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்குன்றது நம்ம கொஞ்சம், ஏன்னா இன்னைக்கு பொதுவா நம்ம மறிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சாதாரணமான விஷயம். ஒருத்தர் மறுத்து அந்த பக்கம் இருக்காது, ஏன்னா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றி போன விஷயம். அதனால பத்துல ஒன்பது வருஷம் நம்ம தான் அந்த கண்டிஷன் இருக்கு. நம்மளுக்கு என்ன ஒரு மரணத்தை பற்றின உணர்வு கூட கிடையாது, மரணம்னா என்ன அது கூட தெரியும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய தருணங்கள்ல கர்த்தர் அந்த பரிபூர்ணமான ஜீவன் அங்க வச்சிருக்க, அந்த பரிபூர்ணமான ஜீவன் அங்க வச்சுட்டு யோசிச்சு பாருங்க, அது சாதாரணமான சாமானியமான ஒரு ஜனங்களுக்காக இங்க மறுக்கணும் அப்படின்னா, அதுவும் ஒரு அவமானமான மரணம், இயற்கையினுடைய மரணம், இப்படி எல்லாம் கர்த்தரங்க மறிக்கணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கர்த்தருடைய மனசுக்கு போய் நின்று பாக்குறதா அதோட விஷயத்தை ஓரளவுக்கு நம்மளால தெரிவித்துக் கொள்ள முடியுது என்ன கூட என்ன தெரிவிக்கும் அதுதான் கர்த்தர் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுறது பொதுவான தெரிவிக்க ஆனா அந்த ஜீவன் பற்றின நாளைக்குள்ள ஏதோ கொஞ்சம் வசனங்கள் மூலியமா தெரிந்து கொள்ள பார்த்தோம்னா அந்த ஜீவனை கொடுக்கறது அந்த அவமானமான மரணம் இருக்கிறது இதெல்லாம் கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய ஒரு சங்கட்டம் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் அருமையான சொல்லுகிறேன் கொடுக்கு அப்போ அதனாலதான் சில வார்த்தைகள் அங்க எழுதுறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் மரணப்பரியந்தம் அதாவது மரணப்பரியந்தம் தம்மை என்ன பண்ணியிருக்காருன்னா காத்து என்னன்னா அவருக்கு மரணம் வரைக்கும் காத்து சொல்ற விஷயங்கள் நல்லா தெரியும் ஆனா இந்த பகுதிகள் நம்ம பார்க்கணும் சொல்றாரு தெரியுதா அப்போ பவுல் வந்து இந்த வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கிறார் கர்த்தர் ஜீவன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பவுல பவுலுக்கு நல்லா தெரியும் ஆனா ஏன் இந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்க மரணப்பரியந்தம் அதாவது மரணப்பரியந்தம் ஏன் அங்க சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிலுவையில ஜீவன் தரக்கூடிய விஷயத்து வரைக்கும் அந்த அவமானமான மரணம் வருகிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா தம்மைத்தான் அந்த சாந்தினார் இதுதான் அந்த அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா சிலுவையின் மரணப்பரியந்தம் அதாவது மரணப்பரியந்தம் என்ன பண்றாங்கன்னா அங்க காட்டி இருக்கிறத நம்ம பார்த்தோம் ஏன்னா யோசிப்பாருங்க அந்த சிலுவை மரணம்ன்றது சிலுவை மரணம் அப்படின்றது அந்த காலத்துல யாருக்குன்னா கொடுமையான குற்றங்களையும் செஞ்சவங்களுக்கும் இத வந்துட்டு என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா அவங்க அவங்க மறுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றது இந்த ஒரு விஷயங்கள் செய்யறது காதலிக்கிறதுனால இந்த மாதிரி யாராவது தப்பு போடுதா அவங்களுக்கு இதே நிலவரா அப்படின்னு காமிக்கிறதுக்காக என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரணம் அந்த சிறுவையினுடைய மரணத்தை அவங்க அந்த காலங்களில் வச்சுருக்காங்க இப்ப கர்த்தருடைய விஷயங்கள்ல இது டோட்டல் டிஃபரெண்டா இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா அதாவது கர்த்தர் இயேசுனுடைய மரணம் பத்தி நம்ம எப்படி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா அவர் அங்க மறுத்தார் அந்த நிந்தனை அவமானம் இதெல்லாம் கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில அங்க இருந்தது ஆனா இப்ப கர்த்தர் இயேசு யாருக்காக மறுத்தார் கர்த்தர் இயேசு யாருக்காக மறுத்தார் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்காக மறுத்தார் ஆனா அவர் ஜீவன் கொடுக்கறது யாருக்காக கொடுக்கும் ஆறாம் கால அதே சமயம் ஒரு வார்த்தை இப்படி சொன்னீங்க அந்த மரணத்துக்கு ஒரு மரணம் தேவைப்பட்டு கர்த்தர் அழைச்சு ஆனா ஆடாமுடைய காலங்களிலேயே ஆறாம் பதி பேசுறப்போ நீ இந்த பலத்தை புதிக்கும் நாளிலே சாதனை காவாய் சொல்லிட்டு உனக்கு அவமானமான மரணம் ஏற்படும் அந்த மரணம் கூட உனக்கு சிலுவை மரணத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தா இப்ப கர்த்தர் இயேசு அதே விதமான அவமானம் அதே விதமான சிலுவை மரணம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வராங்க தெரிஞ்சு வராங்க ஏன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா இந்த ஒரு பகுதிகள் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஆறாம் அப்படி சொல்லிருக்கீங்க புதுக்க என்ன பண்ணுவீங்க அவன் கேட்டு அவமானமான மரணம் சிறுவேற ஒரு தருணங்கள்ல கர்த்தர் என்ன பண்றாருன்னா இந்த பாத்திரம் எல்லை விட்டு நீங்க போடுமானால் நீங்கள் கேட்டது அந்த அவமானமான மரணம் எனக்கு வேணும் ஏன்னா யோசிச்சு பாருங்க அந்த ஜீவிக்க கூடிய முழு அதிகாரம் இருக்கு அவருக்கு அப்படின்னா அந்த பரிபூர்ணமான ஜீவன் பத்தி பேசு அந்த பரிபூர்ணமான ஜீவன் ஒரு என்னென்னைக்கும் இருக்கலாம் ஆனா இப்ப அந்த ஜீவனை என்ன பண்றாங்க கொடுக்குறேன் இதே பெரிய விஷயம் ஆனா இதுல நான் அவமானப்பட்டு வருகிறதுன்றது யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில அங்க இருக்கும் இந்த மாதிரி தருணங்கள்ல தான் கர்த்தர் என்ன பண்றாரு இந்த பாத்திரம் கொடுப்பாங்க நீங்க அந்த அவமானம் அது வேற பண்ண முடியாது இல்லைங்களா அவமானம் எல்லாம் நம்ம இல்லைங்க நம்மளால அவமானமே இல்லை வேணா சொல்லுவோம் நீ அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லுவோம் பட் நம்மளுக்கு எல்லாம் அவமானம் விஷயங்களே கிடையாது ஆனா யோசிச்சு பாருங்க இந்த அவமானம்னாலும் என்னன்னு தெரியாத ஒருத்தர் பரிபூர்ணமான எங்களுக்கு ஜீவிக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ அவமானமான மரணத்தில் மறுக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இருக்கிறப்போ அவங்களுக்கு ஆனா இப்போ தேவத்துக்கு இருக்கிறார் ஆனா அது முக்கியமான வாழ்க்கைகள் இல்லையே அங்க சொல்லுங்க அப்பதான் ஓகே அதாவது இந்த பாத்திரம் எங்களுக்கு ஜீவிக்கூடமான நீங்கட்டும் என்ன முடிவு பண்ணிடுறாரு எனக்கு ஆகினும் என் விட்டமல்ல உங்களுடைய சுத்தத்தின் படி நான் என்ன பண்றேன்னா என்னுடைய ஜீவன் கொடுக்கறது கூட நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை என்னாமல் அவருக்கு முன்னாடி வைத்திருந்த சந்தோஷம் என்ன அப்படின்னா பொதுவான என்ன சொல்லிடுவோம்னா இவருடைய ஜீவனால ஒட்டுமொத்த மனுக்குலமும் மீண்டும் ஜீவனுக்கு வரக்கூடிய விஷயங்கள் சொல்லுவோம். ஆனா இந்த விஷயங்கள் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அதாவது அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் அப்படின்னா எங்களுடைய அப்பா செய்த சந்தோஷமும் இந்த சந்தோஷத்துக்காக நாங்கள் அவமானத்தை என்ன பண்ணுவோம் இந்த அவமானம் பெரிய ஒரு அவமானமா என்ன பண்ண மாட்டேன்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா இது என்னுடைய அப்பாவுடைய சந்தோஷம் அப்படின்னா அந்த விஷயத்தை கூட சந்தோஷமா நான் கிடைக்கிறேன்னா கர்த்தருடைய மனசு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ கர்த்தர் இயேசு யோவான் 7:32 சில வசனங்கள். மத ரீதியான விஷயங்கள்ல யூதர்கள் சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரோமன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்க சில அதிகாரங்கள் அங்க கொடுத்து, ஆனா மரண தண்டனை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தன்மை இல்ல. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, சில அப்போஸ்தலர்களை சின்னாட்கள்ல கூட இந்த ஆலோசனை சங்கம் கூப்பிட்டு வான் பண்ணிருக்காங்க, சில அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் நம்ம பார்க்கணும். அப்ப என்னன்னா, இந்த சம்பவங்கள் முழுக்க யாருதான் அங்க வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, அங்க ரோம ஆளுநருடைய அங்க பர்மிஷன் இருக்கு, சரிங்களா, பர்மிஷன் இருக்கு. இங்க வந்தது யாருன்னா பரிசேயர்கள் மற்றும் பரிசேயர்களுடைய கத்திரை அரசுக்கு அங்க வர்றது. அப்ப இங்க ஒரு திரளான ஜனங்கள் மத்தையும் மார்க் என்ன பண்றாங்கன்னா அங்க கோட் பண்றாங்க. அப்ப இந்த இயேசுடைய வார்த்தையும் கூட நம்ம என்ன பண்றோம்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லி, இப்போ கத்தர் இயேசு மேல முதல்ல கை போட்டது யாருதான், அந்த தோட்டத்துக்குள்ள வந்து அரசு பண்றப்ப முதல்ல கை போட்டது யாருதான், முதல்ல அந்த மேல அந்த கை போட்டது யாரு கேட்டீங்க, யாரு பேசுறதுனால வெட்டுப்பட்டாரோ அவரு என்ன பண்ணிருப்பார், முதல் கத்தர் இயேசு கை வச்சிருப்பார், புரியுதுங்களா. அப்படி யாருக்கு மனுஷங்களே அவர் யாரு கூட வந்தவங்க, அந்த பரிசுகள் கருத்துகள் ஆசாரியர்கள் இவரு கூட வந்தவங்க, இதுதான் முதல் அந்த கத்தரை பிடிக்கலான்னு என்ன பண்ணிருக்காரு, ட்ரை பண்ணிருக்காரு. பட்டையம் இருக்கு அந்த வீட்டுல நம்ம பாரு. அப்ப இது இருந்தாலும் என்ன செய்யுது அப்படின்னா, அங்க ரோமன் கவர்மெண்ட்டுக்கு பார்மிஷன், ஆனா இங்க நிறைவேற்றது முழுக்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆலோசனை தங்க மாதிரி என்ன பண்ணுதுன்னா அங்க நிறைவேற்ற பகுதிகளை நம்ம பார்க்க முடியாது. அப்போ யூதாசனுடைய வழிகாட்டுபடி அந்த கத்தர் ஏற்றி குறிக்கிறது இந்த கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னா, அங்க ஆனா வர்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க யோசிப்பாங்க, அங்க அந்த லாஸ்ட் கப்பல்ல இருந்திருப்பாங்க, அங்கிருந்துட்டு இப்ப கத்தருக்கிட்ட சில விஷயங்கள் டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு, நீ செய்யறது சீக்கிரமா செய்யணும், இவர் என்ன பண்ணுறாருன்னு கிளம்பி போயிடாரு, கிளம்பி வேற இடம் போயிருக்கோம், இருக்கு நேரம் இது கூப்பிட்டு போலான்னு நேரம் கூப்பிட்டு போயிருக்கோம். இந்த தருணங்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்க கூட போய் நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி எல்லாம் இந்த நடந்திருக்கோம். கர்த்தர் கூட 3.5 வருஷம் ஒரே தட்டுல சாப்பிட்டு இருந்தத இப்போ யோசிச்சு பாருங்க, இவருடைய மனசு எந்த விதத்துல மாறி இப்ப கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நேர்மையாக போயிருப்பாங்க, காரணம் கர்த்தர்க்காக போயாச்சு, எங்க போயிருப்பான்னு நல்லா தெரியும். இப்ப நேரம் கூப்பிட்டு வர, இப்ப கூப்பிட்டு வந்தோடனே முன்னாடியே எட்டு பேர் பண்ணிருக்காங்க, ஓ கத்தர் உள்ளதா இருக்கு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப நேரம் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வந்த அந்த போர் சேவர்களோடு அந்த தோட்டத்துக்குள்ள நம்ம போறது பார்க்க மண்ணியான சொல்லிக்கிறேன். இந்த பகுதிகள் எல்லாமே நம்ம பார்க்கிறது இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கத்தர் ஏற்கனவே காட்டு கொடுத்த விஷயங்கள் நடந்து, ஆனா கத்தர் ஏற்கனவே காட்டு கொடுத்த விஷயங்கள் நடந்துச்சாலும் கூட கத்தர் இயேசு கூட இருக்கக்கூடிய தருணங்கள்ல அவருடைய நற்குணங்கள் எவ்வளவு விஷயங்கள் பார்த்திருப்பார், யாரு யூதாஸ், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், இதெல்லாம் எவ்வளவோ விஷயங்களை யூதாஸ் பார்த்திருந்தாலும் கூட இப்ப அவருடைய மனசு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கத்தரை காட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணியாச்சுன்னா அது. ஆனா இப்ப நம்மளுக்குரிய ஒரு லெவல் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதே விதமான யூதாசனுடைய ஆவி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, எந்த சூழ்நிலையும் எவருக்கு கூடாது. ஏன்னா அன்னைக்கு கத்தர் இயேசுவை யூதாஸ்தான் காட்டி கொடுத்தார், ஆனா இதே நிலவர கத்தர் இயேசுடைய சரீர அங்கங்களை கூட காட்டி கொடுக்கறதுக்கு யாருக்கும் வாய்ப்பு, ஒரு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. அதனாலதான் கத்தர் எல்லாம் நன்கு ஒழிஞ்சு தலைக்கு எந்த விதமான அனுபவமும் சரீர அங்கங்களுக்கும் அதே விதமான அனுபவத்தில் இருக்கு. அதனாலதான் இந்த சிறியன் ஒருவருக்கு ஒரு இடையூறு பண்ண முடியுமா, அவர் என்ன கடலைகள் கட்டி கடலை நீங்க என்ன பண்ணுவீங்க, ரிட்டன் வர முடியாது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை யூதாசினுடைய ஆதி நமக்குள் இருந்து இந்த திறமையான ஒருத்தனுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு துரோகம் செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். சோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய பகுதிகள் நம்ம பார்க்கிறப்போ நம்முடைய கர்த்தருக்கானாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அவருடைய சரீர அங்கங்களுக்கானாலும் சரி, ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோம். ஒரு செய்கையை நம்ம செய்யறோம், பிரதர்சன ஏதாவது ஒரு செய்யற அப்படின்னா அந்த செய்கைக்கு பின்னாடி என்ன இருக்கும், ஏதோ சம்பவம் வந்து செய்யற. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னம்னா நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், கரெக்ட் இல்லை. ஒரு செய்கையை நம்ம ஒருத்தர் செய்யறோம்னா அதனுடைய பலனும் இருக்கும், அதுல கிடைக்கக்கூடிய பலன் சொன்னோம்னா சரி வரா, நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். என்னால் அவர் ஆதாயப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, என்னால் அவர் கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி தருணங்கள்ல நம்ம யாருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத என்ன பண்ணி பார்க்கணும், பாருங்க. ஒரு செய்கையை நம்ம செய்யறோம்னா இந்த செய்கையினால பிரதருக்கு வந்துட்டு லாபமா நஷ்டமா பாதிப்பா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் செஞ்சு பண்ணி பார்ப்போம். ஆனா எந்த விஷயங்களையும் ஆழமா நம்ம எதுக்காக பார்க்க சொல்றோம்னா ஏதாவது ஒரு வந்து நம்ம தீமை செய்வா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம பார்க்க சொல்றது இல்லை. அது பாயிண்ட் ரொம்ப மைண்ட்ல வச்சுக்கோ, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்ல நம்ம சொல்றதே இல்லை. ஏன்னா ஜனங்கள் பத்தி என்ன சொல்றாருன்னா சில தவறு சகோதரர்கள் இருப்பான் இதெல்லாம் எந்த அடிப்படையில கள்ள சகோதரர்களாக மாறாங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, கூடத்தான் இருக்கக்கூடிய அந்த கருணங்கள்ல அவர் அந்த கள்ள சகோதரராக மாறுவதற்கு உண்டான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவருக்கு சில இன்சூரன்ஸ் சில செல்வாக்கு. இப்ப செல்வாக்கு பயன்படுத்தி பேராசை வரும். இப்ப எக்ஸாம்பிள் ஜீவா, இப்போ கர்த்தர் வந்துட்டு அவருக்கு பிரசரன் பொறுப்பு கொடுக்கறாரு அப்படின்னா ஏன் கொடுக்க, ஏன் கொடுக்குறாரு? ஒரு பொருளாளர் பண்ணி பார்த்துருப்பா, கண்டிப்பா ஷேர் பண்ணி இருப்பாங்க, ஏன் கொடுக்க? அந்த டேலண்ட் அவருக்குள் இருந்திருக்கும், இல்லாமலே அந்த ஒரு பொறுப்பு அவரு கைக்கு என்ன பண்ண மாட்டார், கர்த்தர் கொடுக்க மாட்டார். இப்ப அந்த பொறுப்பு வாங்கினா இவருக்கு இந்த செல்வாக்கு இருக்குது, அதை சரியான ஒருத்தர் செய்யறதுக்கு செல்வாக்கு இருக்கு, கர்த்தர் இதை பார்த்து கொடுப்பார். இந்த செல்வாக்கு அவருக்குள் என்ன இருக்கிறீங்க, பேராசையாக. அப்ப இதை நம்ம கவனிக்கணும், நம்மளுக்கு என்ன விஷயங்கள் நம்மளுக்கு இன்ஃபுளுயன்ஸ் செல்வா இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு பாதிப்பை கொண்டு வரும், புரியுதுங்களா? அப்ப இதுதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நம்மளுடைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். அப்போ அந்த பேராசை வந்துச்சுன்னா என்ன பண்ணு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா கருத்துத்தமற்ற லட்சியங்களை உண்டு பண்ணுங்க, பரிசுத்தம் உள்ள பரிசுத்த மற்ற லட்சியங்களை உண்டு பண்ணிடும். அதே சமயம் அந்த ஜனத்துக்கு ஆசைப்படும், ஜனத்துக்கும் மேம்படுத்துறதுக்கும் இந்த விஷயங்களுக்கு ஆசைப்படும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நமக்குள்ள இன்ஃபுளுயன்ஸ் இருந்ததுன்னா அது சரியான விதத்தில் செயற்காக தேவன் அந்த சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதே சில விஷயங்கள் பேராசை என்ன பண்ணிடும் கேட்டீங்கன்னா தன்னை மேம்படுத்துவதற்கும் சில லட்சியங்களை அடைவதற்கும் இழிவான விஷயங்கள் செய்யறதுக்கும் அதே பகுதியில் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா அங்கே பயன்படுத்திடும். ஸோ அதனாலதான் சில வார்த்தைகள் அங்கே சொல்றாங்க என்னன்னா ஒரு சோதஸ்தா ஒரு எண்ணத்தை நீங்க விதைச்சீங்கன்னா ஒரு கிரியை நீங்க என்ன பண்ணா அறுவடை செய்யும். ஸோ இது பொதுவான ஒரு வார்த்தைகளாக இன்னைக்கு உலகத்தில் இருந்துட்டாலும் கூட நம்முடைய பிரதரங்க பயன்படுத்துறது ஒரு எண்ணத்தை நீங்க விதைச்சீங்கன்னா ஒரு கிரியை நீங்க ரீட் பண்ணலாம். ஒரு கிரியை நீங்க விதைச்சீங்கன்னா ஒரு பழக்கத்தை நீங்க என்ன பண்ணு ரீட் பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். அதே சமயம் ஒரு பழக்கத்தை நீங்க விதைச்சீங்க அப்படின்னா ஒரு குணத்தை அங்க ரீட் பண்ணலாம். ஒரு குணத்தை நீங்க அது அங்க விதைச்சீங்க அப்படின்னா ஒரு இலக்கை நீங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா ரீட் பண்ணலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க, புரிஞ்சுக்கலாம், கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். என்னன்னா நம்முடைய எண்ணம் அந்த எண்ணத்தை சரியான விதத்துல நம்ம விதைச்சோம் அப்படின்னம்னா ஒரு கிரியை என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா பலனா இருக்கலாம். அந்த கிரியையை நம்ம சரியா நம்ம விதைச்சோம் அப்படின்னா ஒரு பழக்கத்தை என்ன பண்ணலாம் தெரியுமா, ரீட் பண்ணலாம். ஒரு பழக்கத்தை நம்ம விதைச்சோம் அப்படின்னம்னா ஒரு குணம் நம்மளுக்குள்ள வரும். ஒரு குணத்தை நம்ம வளர்த்திட்டோம்னா எய்ம் ரீட் பண்ணலாம். நம்முடைய அல்டிமேட் கோல் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா நம்ம ரீச் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு நம்முடைய எண்ணத்தில் நாங்கள் ஒதுக்கணும் முதல்ல. ஸோ இப்படியே பொதுவாக பொதுவாக அப்படியே போய் 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 என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அது குணலட்சணங்கள் நம்மளுக்குள்ள அங்கே மாறுறப்போ நம்முடைய இலக்கையை நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அங்கே அடைஞ்சிடலாம். இதே விஷயத்துல தான் யூதாஸ் கூட என்ன பண்ணியிருக்கார், அவருடைய மனசில் என்ன தோணுச்சோ அவர் என்ன பண்ணியிருந்தார், எண்ணத்தை விதைச்சாரு கிரியை எடுத்தார். இல்லைங்களா, அந்த கிரியை எடுத்துட்டு என்ன பண்ணாரு, இந்த கிரியும் விதைச்சாரு. இந்த பழக்கம் உங்களுக்கு என்ன வந்துச்சு கேட்டீங்கன்னா ஒரு குணம் வந்துச்சு. அந்த குணம் விதைச்சாரு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா அவர் விருப்பப்பட்ட எடுத்துட்டு சரிங்களா. இதுதான் அந்த ஒரு பதவி. அப்போ யுவராஜனுடைய எண்ணங்கள் நம்ம பார்க்கிறப்போ அவருடைய பொல்லாத எண்ணங்கள் வெளியரங்கமாக என்ன பண்ணிட்டீங்கன்னா அது வெளியே தெரியறத நம்ம பார்க்கணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் யோசிச்சு பாருங்க, யுவராஜ் எப்படி இருந்தது, ஒரு குறிப்பு 3.5 வருஷ காலங்கள் கூடுறது இல்லை, அவங்க எவ்வளவு வருஷங்கள் வந்துட்டு நல்லா இருந்தாலும் அதெல்லாம் அந்த டீட்டெயில் நமக்கு தெரியும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருந்திருப்பார். ஆனா இப்ப நல்லா இருந்த ஒரு மனுஷன் இப்ப இவருடைய மனசு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் அவருடைய மனசு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா மைண்ட தோணி ஒரு எண்ணம் வந்து இந்த பொறுப்பு பிரசன்ன பொறுப்பு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு, அது என்ன கடைசி சொல்லிருக்கு. இந்த மாதிரி கடைசி வாங்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்முடைய பர்சனலிட்டிக்கு என்ன பண்ணலாம் எடுத்து வைக்கலாம், எண்ணம் வந்துருக்கு. ஏன்னா அதனாலதான் யோவான் நாங்க சொல்றப்போ இவங்க சீடனா இருந்து பண்ணிருக்கோம் சொல்ல. அப்ப என்னன்னா கிடைக்கக்கூடிய கலெக்டிவ் கூட இவர் என்ன பண்ணிருக்காரு எடுத்திருக்கார், இவருடைய சொந்த யூஸ் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அங்க எடுத்திருக்கிறார். இதெல்லாம் அங்க அங்க நடந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டத்துல ஒரு பிரச்சனை இருக்க ஒரு சிறு கூட்டம் அதுல அங்க இருந்துட்டு இருக்காரு. அந்த அநேக வந்து கல்வியான ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஏன்னா பாரதியில் நம்மளுக்கு தெரியும் சில வசதி உள்ள ஜனங்கள் கூட கர்த்தருடைய ஊழியர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல யூதாஸ் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா பணத்தின் மீது ஆசை வச்சிருப்பார். கண்டிப்பா இதெல்லாம் மைண்ட்ல வந்துருக்கும், பணத்தின் மீது ஆசை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்திருப்பாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தது கடைசியில பிரம்மாண்டமா எங்க வெளிப்படுத்துன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் காட்டு கொடுத்துன்னு யோசிப்பாரு. ஒரு சின்ன அளவுல 1 ரூபாய் எடுத்திருப்பா தெரியல, அந்த காலங்களில் 1 ரூபாய் தெரியல, நம்ம 1 ரூபாய் எடுத்திருப்பா. இப்போ 1000 ரூபாய் எடுக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாங்க தெரியலன்னா அவருடைய மனசு ஒரு சின்ன அளவு ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதுதான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பெரிய ஒரு பேராபத்தை அங்க கொண்டு வந்திருக்கும் வருவாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தர் ஏற்கனவே ஒரு 30 வெள்ளிக்காசு அவர் என்ன பண்ணிருக்காரு, 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தார். ஆனா யோசிச்சு பாருங்க, யுவராஜனுடைய ஆசை கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா பெருகிட்டே வந்துச்சு. அப்படி அங்க பெருகிட்டு வந்துட்டு கர்த்தர் பேசுற அந்த ராஜ்யத்தினுடைய விஷயங்கள் அங்க பேச, அப்ப அந்த ராஜ்யத்துல ராஜரீக ஒரு கர்த்தர் யார் இருப்பாரு எதிர்பார்த்து. அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னன்னா ஆதிக்குரிய ராஜ்யம் பற்றின சிந்தை அவங்களுக்கு இல்ல, கர்த்தர் வந்திருக்காரு ஒரு ராஜ்யம் ஸ்தாபனம் பண்ணுவார் ரோமன் பாண்டியத்துக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க இதுதான் இருக்கு. அந்த ராஜ்யத்துல நான் கர்த்தர் இது அவருடைய எண்ணமா எழுந்து பட் அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு உயர்வான ஸ்தானத்தை எதிர்பார்க்க நல்ல விஷயங்கள் தான். பட் இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப யூரியாஸ் வந்துட்டு கர்த்தர் என்ன பண்றாருன்னா காட்டி கொடுத்து, இப்ப காட்டி கொடுத்தவனுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறப்போ கர்த்தர் யூரியாஸ் என்ன பண்ணிருக்கீங்க மிகப்பெரிய ஒரு அவர் ராஜ்யத்துல ஒரு பெரிய ஒரு நாளா வரணும்னு நினைச்சிருப்பாரு. இப்ப கர்த்தரை காட்டி கொடுக்குறாரு, காட்டி கொடுத்துட்டு ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஒரு இழப்பு அவங்களுக்குள்ள கண்டிப்பா வந்திருக்கும். அதாவது இப்ப காட்டி கொடுக்கிறாலும் கூட இதை எப்படி பார்க்க சொல்றாருன்னா பாருங்க, இதெல்லாம் தான் பிரதருடைய மனசு இல்ல ஒரு சைன்ஸுடைய மனசு. இப்ப யூராஸ் காட்டி கொடுக்குறா காட்டி கொடுக்குறா இப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா யூராஸ் நம்ம பார்ப்போம். இதுதான் நம்முடைய எண்ணம். ஆனா எப்படி பார்க்கணும் அப்படின்னா யூராஸ் ஒருவேளை கர்த்தரை காட்டி கொடுத்தாரு, கர்த்தர் அந்த சமயங்கள்ல எஸ்கேப் ஆகுது புரியுதுங்களா. யூதா கர்த்தரை காட்டி கொடுத்தாலும் கர்த்தர் எஸ்கேப் ஆயிருவாங்க ஒரு எண்ணம் யாருக்குள்ள இருந்திருக்கும்னா யூதாஸ்குள்ள இருந்திருக்கும். நம்மளுக்கு பைசா நிச்சயம் காட்டு கொடுத்தேன்னு சொன்ன என்ன பண்ணிட்டேன் காட்டு கொடுத்துட்டேன், ஆனா காட்டு கொடுத்தப்பட்ட அவர் எஸ்கேப் ஆயிரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல இதை பாத்துருங்க. அப்படின்னா நம்முடைய மனசு எப்படி யோசிச்சாங்க. இது இந்த பாயிண்ட் ரொம்ப சீரியஸ் மேட்டர், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். யூராஜ் ஒரு குற்றவாளியை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது. யூராஜுடைய மைண்ட் என்னதுன்னா சட்டரை காட்டி கொடுத்துட்டாலும் அவர் என்ன பண்ணிருவார், எஸ்கேப் ஆகிடுவார். இப்படித்தான் பார்க்கணும். அதே சமயம் இப்படி பார்த்துட்டாலும் கூட யூராஜ் துரோகி அப்படின்ற ஒரு கரும் புள்ளியில இப்படி பார்க்கறதுனால ஒரு சின்ன ஒரு காரணம் மாத்திரம் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா மறக்க முடியும். யூராஜ் இந்த துரோகம் ஒரு கரும் புள்ளி. ஆனா நம்ம இப்ப யூராஜ் எப்படி பாக்குறோம் கேட்டீங்கன்னா காட்டு கொடுத்தாலும் சத்தர் எஸ்கேப் ஆயிடுவார் அப்படின்ற ஒரு கோணத்துலதான் சத்தர் யூராஜ் காட்டு கொடுத்துட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த கரும்புள்ளி என்ன அது போயிடாது. அந்த கருப்புள்ளியுடைய ஓரத்துல கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் மறைக்கணும். அப்படின்னா இந்த அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய மனசு அங்க இருக்கிற மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மை என்ன ஆகணும்னா அங்க இருக்கும். ஏன்னா இந்த பரந்த மனப்பான்மை இதுக்கு என்ன நடக்குது, நம்ம யாரு என்ன பண்ணாலும் கரும்புள்ளியே விழுந்தாலும் நம்முடைய பார்வை அந்த பரந்த மனசுல என்ன பண்ணணும் இருக்கணும். இது யாருக்கிட்ட பாத்துருக்காரு, யூராஜ்கிட்ட பாக்குறோம். யோசிச்சு பாருங்க, இதே ஒரு குவாலிட்டி சொன்ன இந்த மனசு பரந்த மனப்பான்மை நம்முடைய ஒவ்வொருவருக்குள்ளையும் என்ன கேட்டீங்கன்னா. ஆனா இப்ப ஒரு சிறந்த ஒரு நண்பனை இப்போ கர்த்தர் இயேசுவை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய பேராசிரியர் நிமித்தமாக காட்டி கொடுத்தா காட்டி கொடுத்துட்டு சொல்றார். இது அவருடைய விவசாயம் காட்டி கொடுத்த விஷயத்துல அவருடைய உணர்வுகளை கூட அவர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் வந்து மூன்றரை லட்சம் காலங்கள் அவர் கூடயே இருந்துட்டு அவர் சாப்பிட்ட சாப்பிட்டு வளர்ந்ததா இப்படி சொன்னார் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு துரோகமாக அங்க இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப நெக்ஸ்ட் விஷயங்கள் நம்ம பாக்குறப்போ நெக்ஸ்ட் நம்ம பாக்கல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப கர்த்தர் இந்த மாதிரி காட்டி கொடுத்துட்டாலும் கூட இன்னொரு மைண்ட் கேட்டீங்கன்னா காரியங்களை விரைவுபடுத்துவதற்குண்டான சொல்லப்பட்ட ராஜ்யம் பற்றி பேசிட்டு அந்த ராஜ்யம் சீக்கிரமா வரணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா முயற்சி இருக்கிறார். காரியங்களை விரிவுபடுத்தணும், அந்த கரு நிலையில் இருக்கக்கூடிய ராஜ்யம் அங்க பெரிய அளவுல வரணும் அப்படின்னு யூராஜ் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா முயற்சி இருக்கிறார். அந்த முயற்சி யூராஜ் வெற்றி அடைந்தாரா தோல்வியா முயற்சி எடுக்க கர்த்தர் காட்டி கொடுக்கணும். அவரு ஏற்கனவே பேசிட்டு இருந்த ராஜ்யங்கள் சீக்கிரம் வரணும், கருணையில் கூடிய ராஜ்யம் அங்க பெரிய அளவுல வரணும். இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அங்க செஞ்ச. ஆனா இந்த விஷயத்துல யூராஜ் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா வெற்றி அடைஞ்சார். மறுக்கவே முடியாது, கண்டிப்பா வெற்றி அடைஞ்சார். ஆனாலும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அவர் விரும்பின விதத்தில் அல்ல. பாருங்க ஜெயிச்சுட்டார், இந்த முயற்சி எடுத்தார், பிரயாசம் எடுத்தார், ஜெயிச்சுட்டார். பட் அவருடைய விரும்பின விதத்தில் அல்ல. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இது நமக்குரிய ஒரு படிப்புல என்ன கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா இது சத்தியத்தின் படியான ஒரு விருப்பம். யூதா திரும்புறது சத்தியத்தின் படியான ஒரு விருப்பம் இல்ல. சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஜெயிக்கிற ஒரு சில சமயங்கள்ல சரிங்களா, ஆனா என்ன இல்லைன்னா சத்தியத்தின்படியான விஷயங்கள் அங்க இருக்கிறது இல்ல. அது இதெல்லாம் எந்த ஒரு அடிப்படையிலும் கேட்டீங்கன்னா தற்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ நமக்கு கிடைக்கக்கூடிய கணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு சீக்கிரம் அந்த வேலை செய்யலாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் செய்வோம். பட் அது டிவைன் பிளானோ ட்ரூத்தோ அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அருமையான சகோதரிகள். ஆனா இந்த விஷயத்தை பத்தி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா அதாவது கர்த்தருடைய நாமத்தை கருத்தவர்களாகிய இந்த வெட்கக்கேடான பண்பினை என்ன பண்ணிருக்கிறார் செஞ்சிருக்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும்னா அங்க இருக்கணும், ரொம்ப கவனத்தோடு இருக்கணும், ரொம்ப ஜபத்தோடு அங்க இருக்கணும். அதே சமயம் சகோதரரை காட்டி கொடுக்கக்கூடிய விஷயத்துல சில பகுதிகள் ரகசியமாகவும் என்ன பண்ணலாம் செய்யலாம். இன்னொரு விஷயங்கள் நம்ம பார்க்கறது வெளியரங்கமாகவும் என்ன பண்ணலாம், அது அந்தந்த தருணங்களுடைய சூழல். ஒரு சகோதரரை நான் வெளியரங்கமா என்ன பண்ணலாம் காட்டி கொடுக்கலாம், சில சகோதரர்களை மறைமுகமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏதோ ஒரு விதத்துல காட்டி கொடுக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம். சோ இது எல்லாம் நம்முடைய மனசுல என்ன பண்ணணும்னு தெரியுங்க பிக்ஸ் பண்ணணும். அதே சமயம் கர்த்தர் இயேசுக்கு தன்னுக்கு தனக்கு வரவிருக்கக்கூடிய காரியங்களை பற்றி அவர் என்ன பண்றாங்க, நன்கு அறிந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்று சில விஷயங்கள் நல்லா தெரியும். இதெல்லாம் வந்துட்டு சுவிசேஷத்துக்கு கூட என்ன பண்றாங்க சொன்னாங்க, கர்த்தர் இயேசுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் தெரியும் சுவிசேஷத்துக்கு நாங்க சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ கர்த்தருக்கு வானத்திலிருந்து ஒரு தேவ தூதன் தோன்றி அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணாருன்னு சொன்னீங்கன்னா பதில் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம். அப்படி அப்படி பலப்படுத்தினுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிதாவினுடைய சித்தம் பற்றின விஷயங்கள் தெளிவு பண்றதுக்கு அந்த கடைசி தருணங்கள் தூதர்களுடைய ஊழியமா, பிதாவினுடைய சித்தம் வெளிப்படுத்துறதுக்கு கர்த்தருக்கு தூதர்களுடைய ஊழியமங்கள் என்னாச்சுன்னா பயன்படுத்தும். புரிஞ்சுட்டீங்க பாயிண்ட் சரிங்களா? இப்ப இந்த தூதர்கள் தோன்றியவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க பிதாவினுடைய சித்தத்தை பற்றி அந்த தூதர் மூலியமாக கர்த்தர் அங்க தெரிஞ்சிருக்கிறார். அதே சமயம் இந்த ஒரு நாலேஜ் இப்ப கர்த்தருக்கு கிடைச்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தகப்பன் நமக்கு வேண்டிய நன்மையான விஷயத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நன்மையான விஷயங்கள் எதுனால நமக்கு செய்வா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் யாருக்குள்ள வந்ததுன்னா கர்த்தருக்குள்ள வரும். அந்த கர்த்தருக்குள்ள வந்ததனுடைய விளைவு ஒரு மாபெரும் ரொம்ப அமைதியா அது கடைசி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா அதை நின்றுச்சு. அப்போ கர்த்தர் இயேசுவை அங்க அரெஸ்ட் பண்றதுக்கு போர்ட் தேவர்கள் அங்க வந்திருக்காங்க. அப்போ எப்படி எல்லாம் வர்றாங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி கைகள்ல கடியோடையும் தீவட்டிகளோடையும் வர்றது அப்படின்னா, அங்க கத்திரி ஏற்றி தேடணும்னு நினைச்சு வந்திருக்கான், எங்காவது போய் ஒளிஞ்சிருவார். அது ஒரு நிலா வெளிச்சத்தினுடைய காலமாக இருந்துட்டாலும் கத்திரி எங்காவது செடி மலையோட போய் ஒளிஞ்சிருவார் அப்படிங்கெல்லாம் நினைச்சு தீப்பந்தங்களோட எல்லாம் வந்திருக்கான். ஆனா இங்க கத்திரி என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, தைரியமா அவங்க முன்னாடி எதிர்பட்டு அங்க கத்து பேசக்கூடிய சம்பவங்கள் நாங்க சரி நமக்கு நீங்க யார தேடுறீங்க அப்படின்னு கேக்குறப்போ அவங்களுக்கே ஆச்சரியம் வந்து, நீங்க ஒருத்தரை பிடிக்க போறேன்னு பிளான் பண்ணா அவர் என்ன பண்ணுவார், இடம் வச்சு இடம் ஓடிட்டுருக்காங்க. அவருக்கு அவரே முன்னாடி வந்து வாழ்ந்துட்டு அவங்களுக்கு நீங்க யார தேடுறீங்க அப்படின்னு கேக்குறப்ப பிடிக்க வந்தவங்களுக்கு அப்படி இருக்கு ரொம்ப ஆச்சரியம் அங்க இருந்திருக்கு. அப்போ அதே சமயம் இந்த ஆச்சரியத்துல அவங்க பட்டிருப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஏன்னா கர்த்தர் பற்றி அன்றைக்கு அந்த ஆலோசனை சங்கத்தினுடைய போர்ச்சேவர்களுக்கு கூட சில விஷயங்கள் தெரியும். கர்த்தர் இயேசுவனுடைய ஊழியத்தினுடைய நாட்கள்ல ஜனங்களை சொத்தப்படுத்தினதும் அவருடைய வல்லமை வெளிப்பட்டதும் இதெல்லாம் யார் பார்த்திருப்பாங்க, பரிசேர்ந்து நல்லா பார்த்திருப்பாங்க. அப்ப அவங்களுடைய போர்ச்சேவர்கள் பார்த்துக்க மாட்டாங்களா, நல்லா பார்த்திருப்பாங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு வல்லமே அவருக்குள்ள வெளிப்பட்டுச்சு. இப்ப கர்த்தர் இயேசு தைரியமா முன்னாடி வந்து நின்று அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யார தேடுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அங்க கேட்கிறார். அப்போ இதெல்லாம் என்னன்னா, இதனுடைய விளைவு தான் எப்படி அங்க காட்டுறாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வல்லமை வெளிப்பட்ட விதம் தான் நான் தான் அப்படின்னு சொன்ன அந்த போர்ச்சேவர்கள் என்ன பண்ணாங்க, பின்னிட்டு விழுந்தாங்க. இதெல்லாம் என்னன்னா, அவருக்குள்ள இருந்த வல்லமை வெளிப்பட்டதனுடைய விளைவு. அது எவ்வளவு பேர் இருந்தாங்க நமக்கு தெரியாது, அவ்வளவு பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏற்கனவே இவருடைய வல்லமை வெளிப்பட்டதை என்ன பண்ணிருக்காங்க, இவரும் உணர்ந்திருக்கா, சீசர்களும் நம்ம உணர்ந்திருக்காங்க, மற்ற பொதுச்சலையும் என்ன பண்ணிருக்காங்க தெரிஞ்சிருக்காங்க. இப்ப அருமையா அந்த சம்பவங்கள் அங்க நடக்கிறத நம்ம பார்ப்போம். சோ இதெல்லாம் வந்துட்டு தன்கிட்ட அந்த வல்லமை இன்னும் இருக்குது அப்படின்றத அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க சொல்ல வர்றதை நம்ம பார்ப்போம். ஆனா இதே விஷயத்துல நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, பேதருக்கு கூட சில படிப்பினைகள் கொடுக்கும். அந்த போர்ச்சியாளர்கள் வந்து கேட்டாங்க, யாருன்னு கேட்டாலும் இவங்களே கீழே விழுகிறான் இல்லைங்க. அப்ப கர்த்தருடைய வல்லமை இங்க வெளிப்பட்டுருக்கு. ஆனா பட் இப்போ சீசர்கள் கூட என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்கு இன்னும் என்ன இருக்கு, வல்லமை இருக்கு புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க பேதர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலைக்காரனுடைய காதை வெட்டுறதுக்கு, இங்க காதை வெட்டுறது இல்ல, ஆக்சுவலா அவர் பிளான் பண்ணிக்கக்கூடிய பகுதிகளே வேறையா இருந்திருக்கும். அவர் ஜீவன் தோக்க வைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்திருப்பாரு, பட் அது அங்க நடக்கும். ஆனா இப்ப இதெல்லாம் வந்துட்டு பேதர் செய்த விஷயங்கள் வந்துட்டு ரைட்டர்றாங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க, பேதர் செய்த விஷயங்கள் கேட்டா ரைட்டர்றாங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க, அவருடைய எங்கள பார்த்தா பிரதர் கரெக்ட்ன்ற பிரதர் இல்லைன்றாரு, ஆமாண்டீங்க ஆமாண்டீங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பேதர் பண்ணுன்னு கரெக்ட், அது மாதிரி இல்லைங்க. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவரை கூப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னா, ரெண்டு பட்டம் இருக்குது அப்படின்னு சொன்ன கருத்தை என்ன சொன்னாரு, எடுத்துக்கங்க, எடுத்துக்கே சொன்னாரு சொன்னாரு இல்லைங்களா. அப்ப ரெண்டு பட்டையும் இருக்குது, பட்டையும் இல்லாத வஸ்திரத்துக்கு நீ என்ன பண்ணு, பட்டையை வாங்கினதுக்காக சொல்லியிருக்க. இப்ப ரெண்டு பட்டையும் இருக்குன்னா பட்டையம் பண்ணி எடுத்தாரு. இப்ப பட்டையம் எடுத்து இங்க எங்க வந்தாங்கன்னா தோட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. சில வார்த்தைகள் நீங்க படிங்க, லூகா 22 வசனம் 36-38. அது மாதிரி போதும் என்னன்னா, வஸ்திரம் இல்லாதவன் மனிதன் பட்டயம் இல்லாத வஸ்திரத்தை விட்டு நீங்க என்ன பண்ணு, அதே சமயம் என்னுடைய ஊழியர்களுக்காக அந்த பட்டையிலும் இருக்கிற சொல்ற பட்டையம் இருந்து கையாண்டு இதுல நம்ம கவனிக்க வேண்டிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு சோதனையான தருணங்கள்ல கூட கர்த்தர் இயேசு என்ன விதமான சோழட்டி அங்கே காண்பிக்கிறார் அப்படின்னா ஒரு வசனம் படிவோம். 124:46. கூட புரிஞ்சுக்கணும், அதாவது கர்த்தருடைய வேலை கர்த்தர் மறுக்கணும், மூன்றாம் நாள் எழுந்திருக்கணும், இதெல்லாம் நிறைவேறக்கூடிய விஷயங்கள். ஆனா இப்ப இந்த டீச்சர்கள் கூட என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வேலை வந்துருச்சு, அவர் பாவங்களுக்காக அவர் மறுக்கணும் சரிங்களா, அவர் பாவங்களுக்காக மறுச்சு அதே சமயம் நீங்க மறுக்கிறதுனால அவருடைய மகிழ்ச்சியை பிரயோஜனத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட அப்படின்ற பகுதிகள் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவங்கள் நடக்கும். அருமையான சகோதரிகள் அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அங்க கைது பண்ணப்படுற அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டு பட்டையும் போதும், ஒரு பட்டையும் பேருக்கிட்டையும் இன்னொரு பட்டையும் வேற யாரோ ஒரு கிட்டையும் பயன்படுத்தினாலும் கூட ரெண்டு பட்டையும் போதும். எவ்வளவு பேர்ல வந்தாலும் அவங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன்னா வேண்டியிருந்தா மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, வாய்ப்புகள் இந்த ஒரு வல்லமையை வருவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தருணத்துல கூட இதெல்லாம் கர்த்தருக்கு அந்த சோதனையான தருணம். இதெல்லாம் நம்ம உத்தேசமா பதிவுகள் அந்த தருணங்கள்ல சீக்கிரம் கூட கர்த்தர் எப்படி இருக்கா, குடிக்க வந்துட்டாங்க, ஆறு பக்கத்துல இருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் கர்த்தருக்கு நல்ல நல்ல தெரிஞ்சிருக்கு. பட் அந்த மாதிரி தருணங்கள்ல கூட அருமையான குணங்கள் என்ன பண்ணிருக்காங்க, வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எது சொல்ல வேணும்னா, நீங்க எனக்கு சொல்றவங்களை நான் ஒத்து என்ன பண்ணுறேன், அதுக்காக என்ன கேட்டுக்கொள்ளுங்க, காரியமா மாத்திரம் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி தருணங்கள்ல கத்த இயேசுடைய எந்த ஒரு தருணங்களையும் அவர் கேட்டிருக்கிறீங்க, மற்றவர்களை பற்றின ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்கு. அந்த ஜபத்திலேயானாலும் சரி, கல்வி கஷ்டம் கேட்டீங்கன்னா, நான் இது வரைக்கும் உங்க கூட இருக்கேன், இனி நான் உங்க கிட்ட வர்றேன், நீங்க தனியா இருப்பாங்க. இதெல்லாம் பாருங்க, அந்த கத்தருடைய மனசு எந்த அளவுக்கு அந்த சீசன் மேல அந்த இருக்கீங்க. அதே சமயம் நெக்ஸ்ட் பகுதிகள் நம்ம பார்க்கறப்போ ஒரு வருஷம் நீங்க படிக்கலாம், மேத்யூ 6 சாப்டர் 33 பாத்தீங்க, மத்தேயு 6:32-33, கை வச்சு அவரை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த சமயத்துல தான் பேருக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அப்ப எங்களுக்கு அவர் அதை கையாண்டிருக்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தருணங்கள் யோசிச்சு பாருங்க, நம்முடைய இவ்வளவு வரைக்கும் கூடுறதுல இப்ப கட்டப்படுறாரு, அப்ப ஏற்கனவே கையில பட்டையம் வேற இருக்குது. இப்ப கண்டிப்பா அவர் என்ன பண்றாருன்னா, பட்டயத்தை எடுத்து அவங்க கையாண்டிருக்கிறது நம்ம பார்க்கணும். ஆனா இந்த மாதிரி ஒரு தருணங்கள் கூட கத்த என்னதான் பேசிட்டாருன்னா, நல்லா தெரியும், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால்தான் என்ன பண்ணுவேன், மறுப்பா நீ உங்களுடைய பட்டயத்தில் என்ன பண்ணிருந்தோம், உங்களுடைய பண்ணுவேன். இது கத்துக்குடைய அந்த வார்த்தைகள் நம்ம கவனிக்கணும். ஆனா இப்ப இந்த பகுதிகளில் அவங்களுக்கு வந்து கவனிக்கணும், அந்த தேவருடைய பக்தி விளையாட்டி நீங்க பார்க்கணும். எந்த அளவுக்கு அந்த கத்துல அந்த பக்தி விளையாட்டி இருந்தீங்கன்னா, நம்ம பொதுவாக தேவர்கள் வந்துட்டு ஒரு அவருக்கு எந்த அளவுக்கு அந்த வேகம் இருக்கும் கத்தனை பார்க்க முடியும், அதுல நம்ம கவனிச்சு பார்க்கணும். அதே போல என்னன்னா, தேர்தலுக்கு இருக்கக்கூடிய சில துடுக்குத்தனங்கள் இது ஒண்ணு இருக்கு, அவர்களுடைய துடுக்குத்தனங்கள் இருக்கும், அதுல இது ஒன்னாக இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த காலப்பகுதியில அப்போ சொல்லிட்டு கருத்துக்காவது சுற்றுக்குள்ளான ஒரு நிலைமையில அங்க இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஆவிக்குரிய ராஜ்யம் அப்படின்ற பகுதிகள் கூட அவங்க தெளிவு என்ன பண்ண முடியும், ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமையில அங்க இருந்துட்டு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஆனா இதே பேரும் தேவனுடைய ஆவி பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய பேச்சு, அதுல எத்தனை பேரு சண்முகம் ஆனாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு பகுதிகள் நம்மளுக்கு நல்லா அங்க தெரிய மருமையான சகோதர. அப்ப இந்த பகுதிகள் எல்லாம் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, பிடிக்கிறதுக்கும் வர அந்த மாதிரி தருணங்கள்ல கூட கர்த்தர் இயேசு அருமையா தன்னுடைய குணங்களை என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, அங்க வெளிப்படுத்துறாரு. வசனம் நீங்க படிக்கலாம், 18 அதிகாரம் 11 வசனம், தன்னுடைய ஜீவனை அவருடைய கடங்கள் அங்க கொடுக்கிறார் அப்படின்னா இது சீசர்கள் கூட புரிஞ்சுது. எனக்கு அந்த வல்லமை இருக்குப்பா, நான் நினைச்சு என்ன பண்ணலாம், என்ன விஷயங்கள் அங்க செஞ்சாலும் ஊழியத்துல சின்ன சின்ன விஷயங்களானாலும் சரி பெரிய விஷயங்கள் எதுவானாலும் சரி அந்த அனைத்திலும் என்ன என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா தாழ்மை அப்படின்றது பிரகாசமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, அநேகருக்காக தன்னுடைய ஜீவன் கொடுக்கிறார் ஒருத்தர், அவருக்குள்ள எவ்வளவு தாழ்வு. ஆனா இதே விஷயங்கள் நம்ம ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வேலை சாப்பாடு. ஆனா அநேகருக்காக ஜீவனே கொடுக்கக்கூடியவர் அங்க எவ்வளவு தாழ்மை அங்க காண்பிச்சுட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் தான் விரும்பி நம்ம என்ன பண்ணிக்கிறாரு கேட்டீங்கன்னா தன்னுடைய ஜீவனை கையளிக்கிறோம். வாலண்டரியா போயிட்டு சரண்டர் ஆகிறாங்க அப்படின்னா கூட இன்னைக்கு வாலண்டரியா போய் ஒருத்தர் சரண்டர் ஆகிறாங்க என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு கெத்து இருக்கும். ஆனா இங்க என்ன பண்ற அதுல கூட என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அந்த சத்தருமை எதுவுமே இல்லை. சத்தருமை இல்லாம ரொம்ப தாழ்மையில போயிட்டு என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிறார். அப்போ ரசசாட்சியா மறிக்கிறார், இதுல ஏதாவது பாராட்டு வாங்கணும்னு போயிட்டு இருக்காங்க மறிக்கிறார். அதுவும் இல்லை, பாருங்க எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாலும் ஜீவனே கொடுக்கறதுக்கு தன்னுடைய ஜீவன் கொடுத்துட்டாலும் அங்க எந்த ஒரு இடங்கள்லயும் அந்த தாழ்மைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டா. இது அவருக்குள்ள நிறைஞ்சு இருந்தது, எல்லா விஷயங்களையும் அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அங்க செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப அதனாலதான் கர்த்தர் இயேசு அங்க குமாரனா இருந்தும் பட்டப்பாடுகளினாலே என்ன பண்றாருன்னா அந்த கீழ்ப்படிதலை அங்க கற்றுக்கொள்றார். அது மாத்திரம் இல்ல, பிதா தனக்கு கொடுத்த பாத்திரம் இது அப்படின்னு உணர்ந்துட்டார் அப்படின்னா இதுக்காக தன்னை முழுசு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா பிதாவுடைய சித்தத்திற்கு அங்க முழுமையாக அங்க ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி ஒப்பு கொடுத்ததுடைய விளைவு அவர் இந்த ஒப்பு கொடுத்துட்டார். அந்த ஒப்பு கொடுத்துட்டு என்ன ஃபீல் பண்றாரு தெரியுமா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னன்னா இதனால நமக்கு நன்மை கேடுதா இருக்கிறத மாற்ற முடியும். இது நமக்கு ஒரு பாதிப்பாடு வருதுன்னா இதனால நன்மை கேடுவாக அதை மாற்ற முடியும் அப்படின்ற விஷயங்கள் மாத்திரம்தான் இதா எனக்கு என்ன பண்ணுவோம் அனுமதி. இது வசனங்களை சுற்றுலா போட்டுல அதை கத்தருடைய மனசு நம்ம பார்க்கிறோம், நன்மை கேடுவாக இருக்கிறது மாத்திரம்தான் அங்க எனக்கு சிதா அனுமதிப்பா. தேவையற்ற பொல்லாப்பு என்ன பண்ண மாட்டாங்க மேல வர்றதுக்கு தேவன் அனுமதி. இதுதான் இதாவுடைய தேவையில்லாத ஒரு விஷயங்கள் என் மேல என்ன பண்ண மாட்டாங்க அப்பா அனுமதிக்க மாட்டேன். அது என்னுடைய நன்மைக்காகத்தான் அனுமதிப்பேன். இதே விதம் தான் நம்ம கூட என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இதே விஷயங்கள் தான் நம்முடைய மனசுலயும் இருக்கும். ஏன்னா நம்ம கருமையான வாக்கு தத்துவங்களை தேவன் விட்டுங்க சில வார்த்தைகள் மாத்திரம் நம்ம சொல்லிடுறோம். என்னன்னா அதாவது இன்னைக்கு கர்த்தர் இயேசுவினுடைய பிள்ளைகளாக ராஜ்யத்தினுடைய ராஜரீக ஆச்சாரிய கூட்டமாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு விதத்தில் சொல்லிட்ட பிரதான ஆச்சாரியனுடைய அடிச்சோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முக்கியமான ஒரு படிப்பினை வச்சிருக்கிறார். நான் கர்த்தருக்குள்ள நிலைச்சிருந்து அவருடைய அடிச்சூடுகளை நான் பின்பற்றதுனால எனக்கு என்னுடைய ஜீவியத்தில் ஏற்படக்கூடிய சோதனை அனைத்தும் கர்த்தரால் கவனமாய் கையாளப்படும். புரிஞ்சுக்கலாம், பிரதான ஆசாரியனுடைய கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சூடை பின்பற்ற நடக்கக்கூடிய தேவனுடைய அவர்களுக்கு வேண்டிய சோதனைகளுடைய விஷயங்கள் வந்துட்டு கருத்துல வச்சிருக்க. இப்போ சகோதரர் ஒருத்தர் ஃபாலோவரா இருக்காரு அப்படின்னா அவருக்கு என்ன சோதனை வேணும் எப்ப வேணும் அப்படின்னு யார் தீர்மானம் பண்ணுவாங்க, தேவன் அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா நமக்கு இங்க அனுமதிக்கிறார். அந்த அனுமதிக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், எனக்கு தேவையில்லாத விஷயம் என்னுடைய லைஃப்ல வந்துருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவன் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு சோதனையையும் என்ன பண்ண மாட்டார்னா அங்க அனுமதிக்க மாட்டார். சொல்றாரு, எந்த ஒரு கசப்பான அனுபவங்களையும் தேவன் நம்மளுக்கு என்ன பண்றது அப்படின்னா கொடுக்கறது. அதே சமயம் அந்த கணத்துக்கு செல்லக்கூடிய முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்றது அனுமதிக்கிறது. தேவன் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தோற்றெடுத்துக் கொள்றதுக்கு என்ன சோதனை வேணுமோ அதை சந்திக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அங்க இருக்கு. இதெல்லாம் தான் அவர் மேல நம்ம நம்பிக்கை அவருக்குள்ள அடைக்கலம் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய கேட்டீங்கன்னா பதிவுகள் நம்ம பார்க்கலாம். இப்போ கர்த்தரை வந்து பாருங்க, ஒரு வாலண்டியரா வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் வாலண்டியரா வந்து அப்படி வாலண்டியரா வந்துட்டு அவங்க கிட்ட நின்றுட்டாலும் கூட கர்த்தரை கட்டுறதுக்கு அவசியம் இருக்கு. கர்த்தரை கட்டித்தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது அவசியம் இருந்துச்சா அப்படின்னா பாருங்க அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போர்ச்சியர்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கட்டளை கூட இல்லை, அவங்களை கட்டி கூப்பிட்டுவாங்க அப்படின்ற கட்டளை கூட இல்லை. ஆனாலும் இவங்க இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வீரத்தை வெளிப்படுத்துறதுக்கு இருக்க ஒரு அருமையான தருணம் புரியுது. அந்த போர்ச்சியர்களுக்காக வீரர்கள் தான், அந்த வீரர்கள் தனக்குள்ள இருக்கக்கூடிய வீரத்தை வெளிப்படுத்துறதுக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தினா யாருக்கு வேண்டிய பேசுறதுக்கு வாய்ப்பு யாரு இவங்களை அனுப்பிச்சாங்களோ அந்த பரிசெயர்கள் பரிசெயர்கள் ஆலோசனை சங்கத்தார் அவங்க கிட்ட என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் பலமா நிற்கிற மாதிரி இருக்கிறதுக்காக இப்ப இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய வீரத்தை வெளிப்படையாக காண்பிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால கத்திர என்ன பண்ணுங்க யோசிச்சு பாருங்க, அப்ப கத்தருடைய மனசு அங்க எப்படி இருக்குது. அருமையான சகோதர சகோதரிகளே இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப எந்த மாதிரி ஒரு தருணங்கள்ல கூட தேவனுடைய பிள்ளைகள் அங்க நிக்கணும். அப்ப கையில நம்ம பாக்குறதுன்னு கேட்டீங்கன்னா வசனம் வாசிக்கலாம், மார்க் 14 அதிகாரம் 48-49 வசனம். இப்போ இந்த சமயங்கள்ல கையில மாட்டியாச்சு, இப்ப நெக்ஸ்ட் யூதாஸ் என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் யூதாஸ் என்ன பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே டீல் பேசியிருக்காரு, இந்த டீல் பேன சேர்த்து இருந்துட்டு இன்னும் டோட்டல் அமௌண்ட் என்ன பண்ணுவோம் வாங்கல. இப்ப நேரம் அங்க போயிருக்கேன், அங்க அண்ணாவுடைய ஆபீஸ் போயிட்டு அங்க பேரம் பேசினுடைய விஷயங்களை இப்பதான் என்ன பண்ணிருக்காரு பாக்கலாம். கத்தர் பிடிச்சாச்சு இது காசு வந்தது, நேரம் அங்க போய் காசு வாங்கிட்டு அங்க போயிட்டாரு. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு குரோகம் என்ன கொண்டு போயிருக்காங்க, ஒரு சின்ன அளவுல மனசுக்குள்ள ஆசை வந்து கத்தர் ஏற்றிய காட்டி கொடுக்க அளவுக்கு போயிட்டு இப்ப காட்டி கொடுத்தாச்சு பிடிச்சாச்சு இது எல்லாம் போறாரு. காசு வாங்கறதுக்கும் போறாரு அப்படின்னா அவருடைய சூழல் இது ஒரு வெட்டக்கேடான விஷயம். இந்த வெட்டக்கேடான விஷயத்தை எங்க என்ன பண்றாருன்னா அங்க செஞ்சிருக்காரு. அப்போ மனுஷ குமார்னு எழுதப்பட்டது போல என்ன நடந்துச்சு, பட் யூதாஸ்தி எழுதப்பட்டுச்சு, யூதாஸ்தி எழுதப்பட்டுச்சு. மனுஷகுமாரன் அங்க கூடக்கூடிய சகோதரனால காட்டி கொடுக்கப்படுவார் எழுதப்பட்டது நிறைவேறி, பட் யூனாஸ் காட்டி கொடுப்பாருன்ற விஷயங்கள் எங்க எழுதியிருக்கோம் அப்படி எல்லாம் எதுவும் அங்க எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பகுதிகள் நம்ம பார்க்கறதுன்னா இப்போ இது அவங்களுடைய பேரை தேவாலயத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், இவருடைய பேர் ஜீவ புத்தகத்துல இருக்குது. ஆனா இல்லை எனக்கு வேண்டாம் ரெட்டிங் கேட்டு என்ன பண்ணிக்கணும் அதுங்கிற மாதிரி இப்ப இங்க யூராஸ் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அங்க செஞ்சிருக்காரு. இந்த பகுதிகள் எல்லாம் பார்க்கிறப்போ கர்த்தர் இயேசோ அந்த கடைசி தருணம் எண்ணப்பட்ட அந்த கஷ்டம் நிந்தை அவமானம் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்காக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இது என்ன இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அவருடைய சரீர அங்கங்களாக இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்களுக்கும் இதே விதமான அவமானப்படுறதுக்கும் அதே சமயம் கஷ்டப்படுறதுக்கும் நிந்தை அனுபவிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் அங்கே இருக்கு. எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் படிக்கலாம் நம்ம கொலோசியம் போட்டுங்களா அதிகாரம் 24 வருஷம்
ஆ
பாருங்க, அப்ப கண்டிப்பா இன்னைக்கு அவருடைய சரீர அங்கங்கள் அவருடைய உபத்திரவங்களில் குறைவானதை கிறிஸ்துவின் சரீரத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நிறைவேறும். அப்படின்னா அன்னைக்கு ஒரு தலை அங்க அவமானப்பட்டுச்சு கஷ்டப்பட்டுச்சு, இன்னைக்கு அதுல இன்னும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு, அந்த அவமானப்படுறதுக்கும் அந்த உபத்திரவப்படுறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் அங்க இருக்குது. சோ இதுல கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், உள்ள என்ட்ரு ஆக வேண்டியதா இருக்குது. அதே சமயம் நல்ல சகோதரிகளால் வரக்கூடிய சில விஷயங்களும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் அந்த பாடுகள் அனுபவிச்சு அந்த பரிசுகள் சோதனைகள் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம கடந்து போயிட்டு தேவன் நமக்கு எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கணும். இந்த மெமோரியல் சீசன்ல இந்த மாதிரி ஒரு பாடங்கள் நம்ம பார்த்துட்டு இதை துண்டிக்கக்கூடிய சில படிப்பினைகளை நம்ம பார்த்துட்டோம்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்குள்ள ஒரு வேலை எங்காவது முறை விடுது அப்படின்னா அது சின்னதுலயே நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்க, எடுத்து போட்டோன்னா அழகா நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருக்குது. ஸோ அந்த கற்று காட்டி கொடுக்கப்பட்டால் அருமையா வேற வார்த்தைகள் நிறைவேறும்படி அங்கே நடந்துருக்கு. ஆனா அதுல நம்ம யூதாசா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கே எல்லாருக்கும் நம்ம நின்றக்கூடாது. இது மாதிரி நம்மளுடைய மனசுல வச்சுட்டு வரும் காலங்களில் தேவனுடைய சுத்தம் இன்னும் பிரியோடு செய்ய சர்வதற்குள்ள தேவன் நம்ம ஒரு திறமையை கொண்டு